രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വെങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുണമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരംപരാം യോണിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുഗ്മ വ്യാമോഹതസ്തതിതരാണി ത്രിണായമേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവധോസ്യ ധയൈകസിന്ധുഃ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രഭജേ മാതാപിതാ യുവതയസ്തനയാ വിഭൂതിഃ സർവം യഥേവ നിയമേന മദന്വയാന ആദ്യസ്യ ന കുലപതേർവകുലാഭിരാമം ശ്രീമത് തഥംഗ്രിയുഗളം പ്രണമാമി മൂർധ്ന ഭൂതം ശരശ്ച മഹദാഹ്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗിവാഹ ഭക്താംഗ്രിരേണു പരകാല യതീന്ദ്രമിശ്ര ശ്രീമത് പരാങ്കുസമുനി പ്രണതോസ്മി നിത്യം നാമസങ്കീർത്തനം യസ്യ സർവപാപ പ്രണാശനം പ്രണാമോ ദുഃഖശമനഃ തം നമാമി ഹരിം പരം വസുദേവ സുതം ദേവം കംസചാനൂരമർദ്ദനം ദേവകീ പരമാനന്ദം കൃഷ്ണം വന്ദേ ജഗദ്ഗുരു ആരാമം ഗുണസഞ്ജയസ്യ കാരുണ്യസ്യ തഥാകരോ നിരവധേരാധേർഹി സിദ്ധൌഷധം ഗോരാഘൗഗദവാഗ്നി സഞ്ജയഗണക സംസാരമേഘാനിലഃ സാക്ഷാത് മൂലധനം സതാം വിജയതേ ശ്രീ പദ്മനാഭ പ്രഭു. സർവത്ര പദ്മനാഭനാമ സങ്കീർത്തനം പദ്മനാഭ. എങ്ങൾ ഗതിയേ രാമാനുസ മുനിയേ സംഘൈ കെടുത്താണ്ട് തവരാസ പൊങ്കു പുകൾ മങ്കയർക്കോൻ ഈന്ത മറൈ ആയിരം അണൈത്തു തങ്കും മനം നീ എനക്ക് താ. അഖിലാണ്ട കോടി ബ്രഹ്മാണ്ട നായകൻ തന്നുടയതാണ് സ്വാമിത്വം, താൻ ഈശ്വരൻ, താൻ പ്രഭു, നാൻ എല്ലാ ലോകങ്ങളെയും നിർവാഹം പണക്കൂടിയവൻ അപ്പു ഇന്ന് ബുദ്ധി എല്ലാം വിട്ടുട്ടു, ഇതെല്ലാം ഓരം തള്ളി വെച്ചിട്ടു താൻ ഭക്തവത്സലൻ നിരൂപണം പണ്ടത്തക്കാകവേ എടുത്ത അവതാരം താൻ കൃഷ്ണ അവതാരം. മറ്റവതാരങ്ങളിലെ താൻ ഈശ്വരന് നിരൂപണം പണ്ണണം വന്നാൻ രാമവതാരത്തിലെ മനുഷ്യധർമ്മത്തെ നടത്തിക്കാട്ട വന്നാൻ കൃഷ്ണവതാരത്തിലെ നാം രൂപ വലിയവൻ ആണ് രൂപ സൗലഭ്യം. ഇന്ന് രണ്ട് എക്സ്ട്രീമും കാട്ടിനത് കൃഷ്ണവതാരം. ഓരവതാരത്തിലെയും ഏതാണ് ഒരു വിശേഷം എടുക്കും. കൃഷ്ണവതാരത്തിലെ ഈശ്വരന്റെ തന്മയും കാട്ടിനാൻ പത്തുടൈ അടിയവർക്ക് എളിയവൻ്റെ തന്മയും കാട്ടിക്കൊടുക്കറാണ്. അന്ന് രണ്ട് എക്സ്ട്രീമും അതിലെ ദാമോദര ലീല ഇത്തനപെരിയവൻ ഇവ്വളവ് എളിമയാണവൻ അവിടെയെന്ന് കാട്ടിക്കൊടുക്കറാണാം പ്രഭു. അപ്പൊ ഭഗവാന് അടയർത്തക്ക് നാം ആശപ്പെടണം. നാം ആശപ്പെട്ടു പോവും അപ്പടിന്നാ നമ്മുടെ സ്ഥിതി എന്നാൻ തെരിഞ്ച് അത് കേത്താ പോലെ തന്നെ മാത്തിണ്ട് വരണം. അതാണേ സത്യം. യാർക്ക് എന്താ ആഹാരം എപ്പടി ജീർണമാകുമോ അത് കേത്താ മാറി ആഹാരത്തെ കൊടുക്കണം. മാൻ മാട് ഇതെല്ലാം അഴകാ പുല്ല ശാത്തുണ്ട് ജോറ ജീർണം പണ്ടത് പക്ഷികൾ അവിടെയുള്ള അതെല്ലാം വിധവിധമാണ് ആഹാരങ്ങൾ ശാപ്പെടുന്നത്. പഴങ്ങൾ വിതകൾ ഇതെല്ലാം ശാപ്പെടുന്നത്. അതിലേ സിംഹം പുളി ഇതെല്ലാം മാമിഷം ശാത്ത് അത് ജീർണം പണ്ടത് കടല വാഴക്കൂടിയ ജീവരാശികളെല്ലാം അതിലെ കിടക്കുന്ന ആഹാരത്തെ കൊണ്ട് അവിടെ ജീവനം പണ്ടത് சின்ன சின்ன கிருமிகள் அதுக்கு ஒரு ஜீவனோபாயம்னு ஒண்ணு இருக்கு. அதுபோல அதுங்களுக்கு எல்லாத்துக்கும் விதவிதமான ஆகாரத்தை அவன் தானே நியமிக்கிறான். இதுக்கு இந்த ஆகாரம், அதுக்கு அந்த ஆகாரம், இதுக்கு இந்த ஆகாரம் அப்படின்னு இதெல்லாம் நியமிக்கிற அதே பகவானே அந்தந்த ஜீவனுக்கு தகுந்தா போலே தன்னையும் சிருஷ்டிச்சுக்கிறான். பரித்ராணாய சாதுனாம் சம்பவாமி யுகே யுகே சாதுக்களுக்காக. அப்ப பகவான் என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம பக்தி பண்ண ஆரம்பிச்சோம், நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சோம்னா முதல்ல ஆரம்பத்துல ஒரு சின்ன ஸ்திதியில இருக்கும் இந்த பக்தியில, அதுக்கேற்ற மாதிரி குட்டி 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 அனுபவங்களா கொடுப்பான். முக்கியமா லோக காமியார்த்த விஷயங்கள்லாம் நடத்தி கொடுப்பான். நாமஜபம் பண்ணேன், பஸ் கிடைச்சது, நாமஜபம் பண்ணேன், புலஞ்ச பொருள் கிடைச்சது, நாமஜபம் பண்ணேன், சாதி எங்க வச்சேன்னு ஞாபகம் வந்தது, முதல்ல எப்படி எல்லாம். அடுத்த ஒரு ஸ்டேஜ்ல நாமஜபம் பண்ணேன், இப்பெல்லாம் கோபம் குறைய ஆரம்பிச்சு அடுத்த ஸ்டேஜ் நம்ம தெரிஞ்சதுக்கான அந்த விஷயங்களை பண்ணுவோம். அதுக்கு அடுத்த ஸ்திதியில அழகா தன்னுடைய கோவில்களுக்கெல்லாம் வர்றதுக்கான அந்த அனுகிரகங்கள், சத் விஷயங்கள் கேட்கறதுக்கான, சிரவண யஜ்யம் பண்றதுக்கான அனுகிரகங்கள் இதெல்லாம் பண்ணுவான். அதுக்கு அடுத்த ஸ்திதியில இதே அப்படியே நினைச்சுட்டே இருக்கும்படியான ஒரு மனசை கொடுப்பான். அதை எடுத்தோடனே அப்படியே பகவத் தியானத்தெல்லாம் ஒன்றும் மனசுல யாருக்கும் தலைச்சுடாது, யாரும் நம்மாழ்வார் ஒன்றும் கிடையாது. அந்த ஸ்டேஜ்ல அழகா ஒரு ஸ்டேஜ்ல மனசை எப்பொழுது பகவான் நினைக்கணும், பகவான் நினைக்கணும், இந்த ஒரு சாபம் வரும். அதுக்கப்புறம் அப்பப்பா நாமஜபம் இன்னும் பண்ணணுமே, கம்மியா இருக்கே அப்படின்னு அடுத்த ஸ்டேஜ். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் தன் கோவில்கள்ல இருக்கக்கூடிய அந்த ரூபங்கள் எல்லாம் காட்டி கொடுத்து அதுக்கப்புறம் அதுல மனசு உருகும்படியா பண்ணி அதுக்கு அடுத்த ஸ்திதியில கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ளே தன்னுடைய ரூபத்தை காட்டி கொடுத்து அதுக்கப்புறம் பிரத்யக்ஷத்தை தன்னை காட்டி கொடுத்து அதுக்கப்புறம் தன்னுடைய லீலைகள் இப்படி நிறைய உண்டு. அப்ப பகவான் என்ன பண்றான்னா நம்முடைய பக்குவம் தகுந்த மாதிரி தன்னை கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்படி இந்த குழந்தை வளர 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 அம்மா தன்னை மாத்திக்கிறாள், அது 4 மாசம் குழந்தையா இருந்தாலும் அம்மா கிளுகிழப்பு வச்சு காட்டின்னு இருப்பா, அப்படி யாராவது ஹாய் ஹாய் கஞ்சு அது கஞ்சுலமே கண்ணே முக்கியமணியு. அது வளர 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 அம்மாவுடைய விளையாட்டு, அம்மாவுடைய போக்கு, அம்மாவுடைய சுவாவம், அம்மா அதுகிட்ட பழகிற முறை எல்லாம் மாறிண்டே வர்றது. அதே போலதான் பகவான் அழகாக தன்னை மாத்திக்கிறான். நம்மள மாத்திரான்னு நினைச்சிடாதீங்க, அவன் மாறினான். நம்மளாம் நினைக்க நம்மள மாத்தின்னு இருக்கான், பக்தி பண்ணி நான் மாறிட்டேன். நம்ம மாறினோமோ இல்லையோ, அவன் நமக்காக தன்னை மாத்திக்கிறதுக்காகத்தான் நாம பக்தி பண்றோம். இந்த தாமோதர லீலையில கண்ணன் தானே கட்டுப்படுறான் ஆசைப்பட்டு. நம்மளாம் யாரும் ஆசைப்பட்டு கட்டுப்படுறோம் சொல்லுங்க, தலையெழுத்தேன்னு கட்டுப்படுறோம். ஸ்கூல் முதற்கொண்டு ஸ்கூல்ல டீச்சர் சொல்றாலே தலையெழுத்து கட்டுப்படுறோம். யாருக்கும் வந்து கட்டுப்பட்டு கிடக்கிறதுனா ஆகவே ஆகாது. கட்டுப்பட்டு கிடக்கிறது அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு துக்கம். பகவானு கட்டுப்பாடுகளே கிடையாது. அண்ணா தன் பக்தாளுடைய பக்திக்காக தன் அப்படியே கட்டுப்படுத்தின்னு வந்துடுறான், தன் அப்படியே கிஃப்டா கொடுக்கணும். பக்தி பண்ண 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 பகவான் தன்னையே நமக்கு ஆனந்தமா கொடுக்கார். அப்படிதான் தாமோதர லீலை யசோதை கட்டி போடும்படியாக தன்னை தானே மாத்திக்கிறான். இந்தாமா கட்டி போட்டுக்கோமா அப்படின்னு கொடுத்துட்டான். கட்டுன பண்ணிய பெருமாயின் அதுக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கண்ணை கசக்கி உதட்ட பிதுக்கி எல்லாரும் ஹனாண்டி யசோதே கட்டி போடாதேடி அப்படின்னா சொல்ல எல்லாம் சும்மா இருங்கோ. யசோதைக்கு ஒரு காம்பீரியம் வந்து கொடுத்தான், நான் கட்டி போடுறேன் அப்படின்னு. இவ்வளவு பண்ணதுனால யசோதைக்கு தன் பலத்தினாலே கட்டி போடுறோம்னு ஒரு நினைப்பு வேற வந்ததுதான். அதுதான் அழகு. இவன் கட்டுப்படுறான்னு தோணலையா, நான் கட்டி போடுறேன், நம்ம பலத்தினாலே பத்மநாபரை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ. காத்தாலே எழுப்புறதும் அவர் தான், சூரியனை உதிக்க வைக்கிறதும் அவர் தான், பார்க்கக்கூடிய கண்ணை கொடுக்கறதும் அவர் தான், போகிறதுக்கான பலத்தை கொடுக்கறதும் அவர் தான், அங்க நிக்க வைக்கிறதும் அவர் தான், அப்ப புத்தியில அது பத்மநாபன் பாருன்னு சொல்லி கொடுக்கறதும் அவன் தான், பார்த்தவன கைகூப்பும்படியா பண்றதும் அவன் தான். இத்தனையும் மட்டும் நான் பத்மநாபர் தொழுதுட்டேன் அப்படின்னு எல்லாம் பண்ணது பத்மநாபன். ஆனா நாம பண்ணா போல ஒரு மாய அந்த மாதிரி யசோதைய மயக்கி தன்னை கட்டி போட வச்சுட்டான். அத்தனை வசதி அது திருமங்கை ஆழ்வாருக்கு மனசுல அப்படியே ஆச்சரியமா நிக்கிறது. எவ்வளவு பெரியவன், எத்தனை தேமேன்னு கிடக்கிறான், எத்தனை தேமேன்னு கிடக்கிறான். அப்பாடா ஏதோ பத்மநாபருக்கு நம்ம பார்த்தோம்னா பத்மநாபருக்கு ஏதோ போட்டி அழகா டெய்லி நிவேதனம் பண்றார், அதை கொண்டு அவர் ஜீவிக்கிறார். ஆனா அதுக்கு வேண்டி எல்லாத்தையும் பண்ணதே பத்மநாபர் தானே. சாதாரண பார்த்தா பத்மநாபர் டெய்லி போதித்தபடி நிவேதனம் பண்ணுவா அப்படின்றோம். ஆனா அத்தனையும் பண்ணி இருக்கிறது பத்மநாபர் தான். இந்த மாதிரி எவ்வளவு பெரியவன், எல்லாத்தையும் நியமிக்கக்கூடிய சர்வேஸ்வரன் இங்க தேவேன்னு என்னமோ தன்னால இந்த கட்ட அவிழ்த்து கொள்ள முடியாதபடி நிக்கிறானே, ரொம்ப பெரிய ஈஸ்வரன். ஏதோ அசக்தன் இல்லை, இந்திரன் மாதிரி என்னால முடியல, ரக்ஷமாம் சரணாகதம், சரணாகதி பண்ணும்படியான ஒரு வஸ்து இல்லை, சரணாகதி பண்ணவால காப்பாற்றக்கூடிய சரணாகத வத்சல வஸ்து, சரணாகத வத்சலனாச்சு. ஆனா அவன், அம்மா பிளீஸ் வான் கையெல்லாம் கூப்பிண்டு, அழுகையும் தொழுகையும் இவை கண்ட அசோதை சொல்ல இன்பத்து இறுதி கண்டாளே. குலசேகராழ்வார் சொல்ல சொகரானா சொகரான் அம்மா பிளீஸ் மா, நம்ம எல்லாம் பத்மநாபா ரட்சிக்கணும், கைகூப்பினா பத்ம யசோதா மாதா ரட்சிக்கணும், ரக்ஷமாம் சரணாகதம்னு சுவாமி கைகூப்பிடாராம். எப்படி பிரயோசம் பண்ணி பாருங்க, சனபிரிய வஸ்து ரக்ஷமாம் ரக்ஷமாம் அம்மா அம்மா பிளீஸ் மா, அப்படி காதல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி ஒழுங்கா இருக்கேம்மா, இன்னும் ஒழுங்கா இருக்கிற காதல்லாம் இப்படி சமத்தா இருக்கேம்மான்னு தலையெல்லாம் ஆட்டி கெஞ்சறான் குஞ்சலமா. இன்னொன்று பய என்ன பாடுபட்டு இருப்பா யசோதை, யோசனை பண்ணி அழுகையும் தொழுகையும் இவை கண்ட அசோதை, எல்லாரும் பாக்குறாமா கோபிகள்லாம் சிரிக்கிறாமாமா, பிளீஸ் மா பிளீஸ் மா, இந்த ஒரு தடவை விட்டுடுமா, கண்ணால வேற அம்மா ரகசியமா அம்மா எல்லாரும் பாக்குறாமா விட்டுடுமா. கோபி எப்படி சொல்றான் எப்படி சொல்றா காது தீட்டுன்னு கேட்கிறாள். அழுகையும் தொழுகையும் இவை கண்ட அசோதை தொல்லை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே. அந்த பாவத்தை பார்த்து திருமங்கையாழ்வார் மலர்ச்சி வைத்தார். எப்பேற்பட்டவனுடைய ஈஸ்வர தன்மையை காட்டி நான் கட்டி போட முடியாதுரி, என்னையா நீ கட்டி போற பயமுறுத்தப்படாதா, அது பண்ணலையா, அதுதான் ஆழ்வார் அதிசயமே. ஈஸ்வரத்தன்மையை காட்டி தன்னுடைய பிரபுத்வத்தை காட்டி தான் சுவாமி நிரூபணம் பண்ணி வாய்க்குள்ள விஸ்வத்தை காட்டினவனுக்கு ஏதான தன்னுடைய ஒரு பராக்கிரமத்தை காட்டி இதுலேருந்து தப்பிக்கணும்னு தெரியலையே, தெரியலேன்றத விட தெரிஞ்சும் தேமேனு நின்னானே. எங்கானும் ஈதொப்பதோர் மாயமுண்டே, இது போல எங்கயா லோகத்துல ஒரு மாயம் உண்டா, நர நாரணனாய் உலகத்து அறநூல் சிங்காமை விரித்தவன் எம்பெருமான், அதுவன்றியும் செஞ்சுடரும் நிலனும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக பொன்மிடரு அத்தனை போது அங்காந்தவன் காண்மின் இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணை உண்டு அப்புண்டிருந்தவனே. இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு மாயை பார்த்திருக்கீங்களா, நர நாரணனாய் உலகத்து அறநூல் சிங்காமை விரித்தவன் எம்பெருமான், அழகா நரநாராயணனா பத்ரிகாசிரமத்துல வந்து தபசு பண்ணி வேதத்தினுடைய விஷயங்கள் சுருங்காதபடி காப்பாத்தி லோகத்துல தபோமகிமையை நிரூபணம் பண்றதுக்காக வந்தவன், அப்பேற்பட்டவன். அது இல்லாதபடி செஞ்சுடரும் நிலனும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக, ஈரேழு பதினாலு லோகங்கள் சந்திர சூரியர்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு முண்டி அடிச்சுட்டு வந்து இவன் வாய்க்குள்ள நுழையும்படியாக பழைய காலத்துல எல்லாத்தையும் பொன்மிடரு அத்தனை போது அங்காந்தவன் காண்மின், பழைய காலத்துல சர்வத்தையும் தன் வயிற்றுக்குள்ள அப்படி அடக்கி வச்சுக்கும்படியான ஒருத்தன், நர நாராயண ரிஷியாக அவதாரம் பண்ணவன் எம்பெருமான். இப்படி அவதாரம் பண்ணவன், இப்படி எல்லாத்தையும் சர்வலோகத்தையும் திருவயிற்றில் வச்சு காப்பாத்தினன், அப்பேற்பட்டவன் இந்த இடத்துல இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே. வெண்ணைய அலைஞ்சு விளையாடினா வெண்ணைய தின்னுட்டா அது பெரிய கம்ப்ளைண்டா, பெரிய ஒரு அபச்சார கிரிமினல் அஃபென்ஸா, அதுக்கு போய் அட கட்டி போடுவாள். இவ்வளோ பெரியவன் இந்த ஒரு வேலை பண்றதுக்கு சுதந்திரம் இல்லையா. நம்ம சொல்றோம் சில இதெல்லாம் சில பேர் ஆச்சரியமா லோகத்தா கஷேமாத்தமா சர்வீஸ் எல்லாம் பண்றேன், இப்ப என்ஜிஓ எல்லாம் வச்சுட்டு இருக்கா, என்ஜிஓ நிறைய பணம் எல்லாம் வரும், உடனே அவ என்ஜிஓ இல்ல அவ போற கார் செலவு அவ தங்குற செலவு எல்லாம் அவ எடுத்துருவா, அதுல சம்பளம் எல்லாம் எடுத்துப்பா இந்த என்ஜிஓ கார, அப்ப அவளுக்கு அந்த ரைட் கிடையாதா அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி வேதத்தை எல்லாம் காப்பாத்தினவன், சர்வலோகத்தையும் வயிற்றுல அடைக்கின்றவன். இன்னொரு வெண்ணைய சாப்பிடப்படாத, இந்த வெண்ணைய சாப்பிட்டுட்டு இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தா, இதுக்கு வேற தீர்ப்பு என்னடா கட்டி போடணும், உலகத்துக்கே நாட்டாம இவன், இவனுக்கு நாட்டாம யசோத உட்காந்து வெண்ண திருடுவ, இனிமேல் பானைய உடைப்ப, வீடு வீடா போய் நெய்ய அலைவ, கட்டி போடுற, இதுதான் உனக்கு தண்டனைன்னு ஆளாம். இது எதிர்த்து அப்பீல் பண்றதுக்கு ஆள் இல்லை. தப்படி யசோதே நக்கீரன் மாதிரி நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அடி யசோதே இது தப்படி அப்படின்னு ஒரு பய, யார் ஒரு பய, பிரம்மா ருத்ரன் கூட பேச முடியலையா, ஏன்னா இவனே பேசலையே, சம்பந்தப்பட்டவனே சாரி இவரான சொல்லப்படாதா சொல்றதுக்கு இல்லையா, இவனே பேசல, மற்றவாள் இவையே பேசல, இவனே பேசல, நம்ம என்ன பேசுறதுன்னு விட்டாளாம். அதனால யசோதையே தீர்மானம் பண்ணா, யசோதையே முடிவு பண்ணிட, யசோதையே கட்டி போட்டுட்டாள். அதுதான் ஆழ்வார் சொல்றார், இவ்வளவு பெரியவன் அங்காந்தவன் காண்மி இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணை, அதுதான் ஆழ்வார் அலைவெண்ணை, ஒரு வெண்ணையில கையை விட்டு அலைஞ்சு விளையாடி சாப்பிட்டதுக்கு போய் கட்டி போட்டுட்டான். இது ஒரு விஷயமா அலை, அதுவும் எங்கேயோ தேசத்தை விட்டு தேசம் போய் கிடைக்காத ஒரு வஸ்துவா இருந்து அதை திருடினா அப்ப கட்டி போட்டா நியாயம். ஏதோ யாராத்தையும் நுழைஞ்சா ஒரு 10 பவுன் சவர நகையை எடுத்தா உடனே கிராமத்தெல்லாம் கட்டி போட்டு உதச்சி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத்து மேல உட்கார வச்சு இப்படி எல்லாம் பண்ணுவான். அந்த மாதிரி ஏதோ கிடைப்பதற்கு அரியதான ஒரு வஸ்துவை இவன் திருடிட்டான்னா கட்டி போட்டா ஒரு நியாயம். அதுவும் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் இருக்கும்படியான ஆய்பாடி, அது இவாத்திலே லட்சக்கணக்கான பசுக்கள் உண்டு, இத்தனை பசுக்கள்ல பானபானையா வெண்ணெய் இருக்கு, அதுவும் அது அடுத்தாத்துல வெண்ணையை திருடினாலும் சரி கட்டி போட்ட அவளுக்காகனாலும் நியாயம், தன்னாத்துல அம்மா கடைஞ்சிருந்த பானையை உடச்சா அந்த வெண்ணையை எடுத்தான். குழந்தை சமத்தா இருக்கணும்னு சொல்லப்படாதா, கட்டி போடுறாள். அதுதான் ஆழ்வாருக்கு மனசே ஆறல, தன்னாத்துல இவன வந்ததுக்கு அப்புறம் தான் சர்வ சமிருத்திமான் பவேத். பாகவத்துல சுகபிரமன் சொல்ற, எப்ப கண்ணன் அந்த கோகுலத்துல வந்தானோ அதுக்கப்புறம்தான் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நீங்காத செல்வமா நிறைஞ்சது. ஸ்வயத இந்திரா சஸ்வதத்ரஹி, அது வரைக்கும் அவ்வளவு ஓகோன்னா செல்வம் இல்லையா, இவன் வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு செல்வம், பானபானையா பானபானையா வெண்ணெய் நெய் பால் மோருன்னு, அது எப்படி நம்புறது அப்படின்னா ஆச்சரியமா உருளை நன்றாக தூவார் அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்திலேயே காண கிடைக்கிறது. இவன் பிறந்த உடனே இவருக்கெல்லாம் கொழுப்பு ஜாஸ்தியாகி தயிர் பால் வெண்ணெய் மோரெல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சு விளையாடினா கண்ணன் முற்றம் கலந்தளவாயிற்று. ஆழ்வார் ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் எல்லாம் பாடும்பொழுது ரொம்ப அழகா சொல்ற, உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார் நறு நெய் பால் தயிர் நன்றாக தூவார். எது போனா பொருள் இந்த அப்படின்னு தெளிச்சுட்டு போகலையா, நன்னா நறு நெய், நல்ல நெய் வேற, வீணா போன நெய் இல்ல, பிடிச்ச நெய் இல்ல, சரி இதுக்கு மேல பிரயோஜனம் இல்ல, டால்டாலா கலந்த நெய், நல்ல நெய், நல்ல பால், நல்ல தயிர், நல்ல வெண்ணெய், நறு நெய் பால் தயிர் நன்றாக தூவார். இது வேற பண்ணிட்டு செரிமன் கூந்தல் அவிழத் தெளித்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்பாடிய, இது வேற ஆட்டம் போட்டு ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார். இவ்வளவும் பண்ணிருக்கா, இவ்வளவு இவ்வளவு பண்ணலானா இத்தூண்டு பிள்ளை ஒரு பானையை உடைச்சதுக்கு இவ்வளவு பெரிய பஞ்சாலித்தா, எங்கயா நியாயமா, இவா பண்ணா நியாயம், அது அப்படிதான் பெரியவா, அவா பண்ணா நியாயம், குழந்தை பண்ணா தப்பு, அவனதான் நம்ம எல்லாம் குழந்தைய அட்வைஸ் பண்றவங்க சமத்தா இருக்கணும் தெரிஞ்சுதான் என்னமோ நம்ம ரொம்ப சமத்துன்னு நினைப்பு, எவ்வளவு டிவி பாக்குற நம்ம என்னமோ குறவா பாக்குறதான் நினைப்பு, ஏதாவது ஒண்ணு சொன்னா உடனே பண்றியா, நாங்களும் தான் சொல்றோம் நாமதுவம் பண்ணுங்க, யாராவது கேக்குறேதா, எங்களால மிரட்டவா முடியறது, குழந்தைங்க நீங்க மிரட்ட பிச்சு விடுவோம் பிச்சு ஜாக்கிறது, என்ன திமுறோ அப்படின்னு கேட்டுற முடியுமா, சிஸ்டங்கத்துல தாத்தா நாமதுவம் பண்ணுங்க நல்லது அப்படின்னு நிறைய கதைகள்லாம் சொல்லி பாகவதம் ராமாயணம் பிரமாணம் எல்லாம் சொல்லி ஆழ்வார்கள் சொல்லியிருக்கா, அப்படின்னாலும் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க குழந்தைங்க மிரட்டுற மாதிரி வந்தா ஒரு சோம்பேறித்தனம், இன்னுமா புத்தி வரல, எத்தனை வயசு ஆயிடுச்சு, சொன்னா கேட்கறியா, தான ஒரு பொறுப்பு வேண்டாம், அதே நாங்க பொறுப்பு வர வேண்டாம், எத்தனை ஜென்மம் ஆயிடுது, இந்த ஜென்மால எத்தனை வயசு போயிடுது, இன்னுமே பொறுப்பு வரலையே, இன்னுமே நம்பிக்கை வரலையே, இன்னுமே சத்த வரலையே, படிக்கணும் சத்த இருக்கா பாரு, நீ படித்தா உனக்கு நல்லது, நாங்க சொல்ல நீங்க நான் வந்து உங்களுக்கு நல்லது நாங்களும் சொல்ல முடியறதா, உங்களால சொல்ல முடியறது எங்களால சொல்ல முடியல. அந்த மாதிரி ஆழ்வார் இவாள்லாம் பண்ணா நியாயமா, இத்தோண்டு புள்ள பாவம் ஒரு பானையை உடைச்சதுக்கு இத்தனை, சரி 100 பானையை உடைக்கட்டமே, இல்லாதவாளா ஏதோ தரித்திரத்தில் இருக்கா, ஏதோ ஒரு பானை வெண்ணையை நம்பிதான் குடும்பமே பொழைக்க வேண்டியிருக்குன்னா பரவாயில்ல, இவாளை நம்பி பல குடும்பம் உழைச்சுட்டு இருக்கு, இதுல ஒரு பானை உடைச்சு அந்த வெண்ணெய் அந்த நெய்க்காக போய் கட்டி போட்டாளா, சரி இவதான் கட்டி போட்டானா இவனுக்கு எங்க போச்சு புத்தி, அம்மா கேள்வி கேட்கப்படாது, எத்தனை கேள்வி கேட்கலாம், நான் என்ன ஒரு பானம் தானே உடைச்சேன், இதுக்கு என்ன பெருசா என்ன கட்டி போடுறான், எதிர்த்து கேள்வி கேட்கப்படாதான்னா கேட்க தோணலையா கண்ணனுக்கு, கண்ணனுக்கு கேட்க தோணலையா, அதிசயமா பிரமிச்சு மலைச்சு போய் பார்த்துட்டு இருக்கான், எல்லாரையும் நான் மாயையில கட்டி போட்டிருக்கேன், என்ன கட்டி போடுறதுக்கு இவளுக்கு எங்கேயிருந்து தைரியம் வந்தது, இவளுக்கு எங்கேயிருந்து சக்தி வந்தது, அந்த மலைச்சு போய் நின்றுதான் அதுல கட்டி போட்டுட்டான். கண்ணனே தன்னை மறந்து போயிட்டானா, கண்ணன் தன்னை மறந்து போயிட்டான், எப்பேற்பட்ட கண்ணன்னா நரநாராயண தவம் பண்ண கண்ணன், பிரளய காலத்துல சர்வத்தையும் அழக வயிற்றுக்குள்ள வச்சு காப்பாற்றக்கூடிய ரட்சகன் தன்னை ரட்சிக்க வழி இல்லாம நிக்கிறான், தன்னை ரட்சிச்சுக்க தெரியலையா, அம்மா கிட்டேன்னு தன்னை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு தெரியலையா, அவ்வளவு அழகா கட்டுப்பட்டிருக்கானே என்றானும் ஈதொப்பதோர் மாயம் உண்டே, இந்த மாதிரி மாயம் எங்கேயாவது பார்த்திருக்கேடா, இப்படி ரட்சகனே தேமேன்னு ரட்சிக்கப்படும்படியான வஸ்துவாகிய யசோத கிட்ட தாமாகின்று முழிக்கிறானே, ஆப்புண்டு இருந்தவனே, இவ்வளவு அழகா கட்டுப்பட்டு நடக்கிறானே, இதை விட கிருஷ்ணவதாரத்திய சௌலபியத்தை சொல்லணுமா, இதை விட பகவானுடைய பக்த வாத்சல்யத்தை சொல்லணுமா, எத்தனை வசத்தின ஆழ்வார் புலம்பர சொல்லிட்டு அடுத்த பாசுரத்தை சொல்றார், கொஞ்சொன்று மத்தா அறவம் அளவி குறைமா கடலை கடைந்திட்டு ஒரு கால் நின்று உண்டை கொண்டோட்டி வன்கூன் நிமிர நினைந்த பெருமான் அதுவன்றியும் முன் நஞ்சுண்ட தொல்சீர் மகர கடலேள் மலையேள் உலகேள் உழியாமை நம்பி அன்றுண்டவன் கண்மின் இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே, இவனேதான் அவ்வளவு அழகா மந்திரமலையை கொண்டு வாசுகிய கைரா கொண்டு திருப்பார் கடலை கடஞ்சவன், அவனேதான் ஒரு கால் இன்று உண்டை கொண்டோட்டி வன்கூன் நிமிர நினைந்த பெருமான், பகவானுடைய நரநாராயணா தபஸ் பண்ணா நியாயம், உலகத்தை எல்லாம் வயிற்றுக்குள்ள வச்சிருந்தான் நியாயம், இதெல்லாம் பெரிய விஷயம், ஒரு கூனியுடைய முதுக நிமித்தின விஷயம் எல்லாம் ஒரு விஷயமா ஆழ்வார் பேசணுமா, அது ராமாயண விஷயம் ராமனுடைய விஷயம், இந்த கூனி விஷயத்தை ஏவன் அண்டர்லைன் பண்ணி சொல்லணும், நேற்று கூட அவன் கேட்டான் அது என்ன அவ்வளோ பெரிய பரத்துவமா, அது என்ன பெரிய சுவாமித்துவம் இருக்கு அப்படின்னு, அன்னைக்கு அந்த கூனி முதுகுல அடிச்சதுதான் ராமாயணத்தினுடைய அத்தனை விஷயத்துக்கும் காரணம், சரணாகதி ஸ்லோகம் வரைக்கும் எங்கடா ஆரம்பிச்சதுன்னா அன்னைக்கு கூனி முதுகுல உருண்டைய வச்சு அடிச்சானோன்னு, அப்ப கூனி நினைச்சாலும் விடமாட்டேண்டா உன்னை இருடா நேரம் வரும் காலம் வரும், பின்னாடி சரணாகதி ஸ்லோகம் சொல்லி நம்மளெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக அப்பொழுதே கூனி முதுகுல உருண்டைய அடிச்சு வெதபோட்ட எம்பெருமா, இவ்வளவு தூரம் திவ்ய திருஷ்டியில இவ்வளவு தூரம் பிளான் பண்ற பகவானுக்கு இங்க பிளான் பண்ணி தப்பிக்க தெரியுது, அவ்வளோ பெரிய சர்வஜன், அவ்வளோ பெரிய சர்வஜன், எங்கேயோ எப்பயோ ராவண வதம் பண்றதுக்கு இத்தினூண்டு பிள்ளையா இருக்கும் பொழுது சாதாரண பிளாஸ்டிக் பவுல வச்சுட்டு ஒரு ரப்பர் பந்தை கொண்டு அடிச்சுட்டானா பெருமாள், இப்ப அப்படி சொல்றாரு புரியும், பிளாஸ்டிக் பவுண்டான குழந்தைகள் வச்சுக்கணும் பொம்மை விளையாட்டு வில்லு, அந்த விளையாட்டு வில்ல வச்சுண்டு களிமண் உருண்டைய வச்சுண்டு கூனி முதுகில் அடிச்சது எதுக்குடான்னா, பின்னாடி ராவணன் தலையை கொய்யறதுக்கு இங்க அடிச்சான், இவ்வளவு தீர்க்க தரிசனத்தோட பண்ணக்கூடிய எம்பெருமான் இந்த விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி விட்டுட்டார், அவ்வளவு பெரியவன் எம்பெருமான், அத்தனை விசேஷமானவன், அவ்வளவு சிரேஷ்டமானவன், அது இல்லாதபடி மகர கடலே மலையே உலகே ஒழியாமை நம்பி அன்றுண்டவன் கான்மின் அன்னைக்கு சாத்தவன் இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே, அவ்வளவு அன்னைக்கு பண்ணவன் இன்னைக்கு அந்த பராக்கிரம எங்க போச்சு, அந்த புத்தி சாதுரியம் எங்க போச்சு, அந்த ஸ்மார்ட்னஸ் எங்க போச்சு, தேவே நிக்கிறானு, அதான் அதிசயமா இருக்கு ஆழ்வா இருக்கு, ஒண்ணுமே தெரியாதவன் இப்பதான் அவதாரம் எடுத்திருக்கான, ட்ரைனிங் இல்ல பகவான் ஒண்ணு விவரம் பத்தல மாட்டின் நியாயம், இவ்வளவு அவதாரம் எடுத்து இத்தனை லீலைகள் பண்ண எம்பெருமான் இவ்வளவு தூரம் வெல் ட்ரெயின்டு கிளீனா பிளான் பண்ணி எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய சுவாமி, இந்த தாமோதர விஷயத்துல எல்லாத்தையும் விட்டு நின்றானே, அதானே அதிசயம், இன்று ஆய்ச்சியரால் இன்னைக்கு, இந்த பாசம் என்னைக்கு வடிச்சாலும் இப்ப தாமோதர லீல நடந்த மாதிரியே, நீங்க டெய்லி வாசனா ஒரு நாள் பிரத்யட்சமா தாமோதர லீல கண்ணு இருக்க கிடைச்சிடும். நீங்களே யசோதையாவே கட்டி போட்டுள்ள இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே சொல்லிட்டு மூணாவது பாசனம் சொல்ற இந்த ரீகேப் போனாலே கொஞ்சம் வம்புதான். போகாத வரைக்கும் அது ஒரு தனி கதை, போனா தனி கதை வச்சுக்கோங்களா, அது இப்படிதான் பயின்றிருக்கு. உழைந்திட்டு எழுந்த மது கைடவர்கள், நீங்க வந்து ஒரு மது கைடவர்னு நீங்க படிக்கணும், நீங்க மாத்தப்படாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் கிடையாது. தமிழ்ல மது கைடவர்கள்னு தான் வாசிக்கணும், மது கைடவர்கள் அப்படிதானே சம்ஸ்கிருதம், இது சம்ஸ்கிருதம் இல்ல, இது தமிழ். தமிழ தமிழா வாசிக்கணும், மலையாளத்தை மலையாளமா வாசிக்கணும், இங்கிலீஷ இங்கிலீஷா வாசிக்கணும், மாத்திதான் வாசிக்கும். மது கைட்டவர்கள் தப்பா போட்டிருக்கா போல இருக்கு, மது கைட்டவர்கள் வாசிக்கப்படாது, வாசிச்சா தப்பு, ஏன்னா ஆழ்வார் அப்படிதான் எழுதியிருக்கார். மது கைட்டவர்கள் அது தமிழ் படுத்திட்டா, உழைந்திட்டு எழுந்த மது கைடவர்கள், உழப்பில் வலியார் அவர்பால் வைரம் விளைந்திட்டது என்றெண்ணி விண்ணோர் பரவ அவர் நாள் ஒழித்த பெருமான் முனநாள் வளைந்திட்ட வில்லாளி வல்வாயிற்று மலைபோல் அவுணன் உடல் வள்ளுகிறாள் அலைந்திட்டவன் காண்மின் இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே. ஆழ்வார் ஆச்சரியமா அனுபவிக்கிற வெண்ணைக்காக வாய திறனவன் தான் முன்னாடி உலகத்துக்காக வாய திறனான், உலகத்தெல்லாம் உள்ள அங்காந்தவன் காண்மின், உலகத்தெல்லாம் வைத்துக்குள்ள வச்சுக்கிறதுக்காக வாய திறந்தவன் இன்னைக்கு ஒரு வெண்ண உருண்டைக்கு வாய திறந்ததுக்கு கட்டி போட்டுட்டான். ஆச்சரியமா அன்னைக்கு உலகே மலையே கடலையெல்லாம் உண்டவன் இன்னைக்கு வெண்ண உருண்டை சாப்பிட்டதுக்கு கட்டி போட்டுட்டான். அப்படி புலம்புற உழைந்துட்டு எழுந்த மது கைடவர்கள், உளைச்சல் அப்படி மன உளைச்சல் இல்லையா, கைகால் உளையறதும் இல்லையா, அந்த மாதிரி மன உளைச்சல் வந்துடுத்தான் தேவர்களுக்கெல்லாம். என்னடா அந்த மது கைடவர்கள் ரொம்ப பராக்கிரமசாலி, ஏன் அப்படின்னா பிரம்மனிடத்திலேருந்து உண்டான அசுரர்கள் இல்லை, பிரம்மனிடத்திலேருந்து உண்டான அசுரர்கள்னா பாவம், பகவான் ஈஸியா வதம் பண்ணிடலாம். இந்த மது கைடவர்கள் பகவானுடைய காதுலேந்து வந்த அழுக்கிலேந்து வந்தவன். இந்த மது கைடவர்கள் விஷயம் பலவிதமா உண்டு, தேவி பாகவத்ல ஒரு விதமா உண்டு, மகாபாரத்ல ஒரு விதமா உண்டு, நிறைய வருஷம் உண்டு. அதுல மது கைடவர்கள் எல்லாம் எல்லா வருஷத்துலயும் ஒன்னே ஒண்ணுதான், பகவானுடைய காதுலேருந்து இந்த மது கைடவர்கள் வந்தார்கள் அப்படின்னு. அந்த மது கைடவர்கள் ஆச்சரியமா பகவானுடைய காதழுக்கு, இந்த காதலின் வேக்ஸ் இல்லையா, அதுலேருந்து வந்தவாளாம் மது கைடவர்கள். மது கைடவா ரெண்டு பேரும் வந்துட்டாளாம். அப்ப சுவாமியும் யோக நித்ரையில இருக்கார், அந்த யோக நித்ரையில் அவர் படுத்துட்டு இருக்கார். பிரம்மதேவன் தாமர மேல தவம் பண்ணிட்டு இருக்கார் ஜம்முன்னு. லோக சிருஷ்டிக்கு முன்னாடியே, சிருஷ்டிக்கு முன்னாடியே ஆரம்பத்திலேயே அசுரா இருந்திருக்கார், பிரம்மதேவன் வரைக்கும் அசுரோட பிரச்சனை இருந்திருக்கு. ஆனாலும் ஹரி ரக்ஷகன். அப்ப அந்த மது கைடவா பார்த்தாளா ஆச்சரியமா, தாயார்கிட்ட வரம் வாங்கின்றாளா, என்னடா வரம்னா இச்சாமிருத்தியும் பீஷ்மர் மாதிரி இச்சாமிருத்தி, நாங்களே நினைச்சாலொழிய நாங்களே ஒத்துண்டாலொழிய எங்களுக்கு மரணம் வரப்படாது அப்படின்னு. அப்ப இந்த மது கைடவர்கள் இப்படி எல்லாம் பார்த்தாலாம் பிரம்மதேவன் அழகா தபஸ் பண்ணிட்டு இருக்காள், கையில வேத புக்கெல்லாம் வச்சுன்னு பிடிங்கிட்டு போயிட்டான், வேதத்தை ஜம்முன்னு பிடிங்க எடுத்துட்டு போயிட்டாலாம் சௌக்கியமா. பிரம்மதேவருக்கு வேதத்தை விட்டா சிருஷ்டிக்க தெரியாது, வேதம் இல்லைன்னா சிருஷ்டியே இல்லை. வேதத்துக்கு அத்தனை பலம் உண்டு, ஏன்னா பிரளயத்துல மிச்சப்பட்டு கிடக்கிறது பகவானும் வேதமும் மட்டும்தான், தேவர்கள் கூட கிடையாது. தேவர்கள் எல்லாரும் கூட பகவானுக்குள்ள போயிடுறார்கள். அப்ப வேதம் சுவாமி மட்டும்தான் ஜீவிச்சுருக்கார். அந்த பிரம்மதேவருடைய வேதங்கள் இந்த வேத ஓலச்சு வழியா இருக்கும் எடுத்துட்டு போயிட்டாளாம், எடுத்துட்டு போயிட்டா பிரம்மதேவர் பார்த்தார், பயந்து போயிட்டார், என்ன பண்றதுன்னு தெரியல, இவளை எழுத்து நிற்கவும் முடியாது. ஏன்னா பெருமாளுடைய காதலேருந்து வந்தவர்கள் மது கைடுவங்க, காதல் தோண்டி இப்படி அழுக்க எடுத்தா மது கைடுவாலும் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. அவ்வளவு அழகா மது கைட்டப்பா, என்ன பண்றதுன்னு தெரியல பிரம்மதேவருக்கு. பகவான ஸ்தோத்திரம் பண்றா ஸ்தோத்திரம் பண்றா எழுந்துக்க மாட்டேங்குது, யோகன்ற ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்க. கடைசியில தாயார்கிட்ட பிரார்த்திக்கிற சரணாகதி பண்றார், அம்மா இந்த மாதிரி மது கைடவா போயிட்டார், நான் என்னமோ சிருஷ்டிக்கப்படுறேன், சுவாமி நிம்மதியா தூங்கிட்டு இருக்கார், ஒன்னும் பண்ணல, அவர் கொஞ்சம் எழுப்பி விடுங்கன்னு. உடனே தாயார் பெருமாளை எழுப்பி விடுறாளாம், யோக மாயையா எழுப்பி விடுறாளாம். உடனே பகவான் எழுந்துட்டாராம், ஆச்சரியமா விஷயத்த சொன்னார், சுவாமி வேதம் பறிபோயிடுது. பகவான் பார்த்தான் சிரிச்சான், அடுத்த க்ஷணம் வித்தியாசமா மாறிட்டான் ஹயக்ரீவ ரூபம், குதிரையா கணச்சுட்டா சுவாமி, ஹயக்ரீவனா அழகா வந்தார், கிடுகிடு கிடுகிடு கிடுன்னு பிரளய ஜலத்துல உள்ள போனாராம் சுவாமி. உள்ள போனாராம் மது கைடபர்கள், பெரிய யுத்தம் நடக்கிறதாம். என்ன பண்ணியும் மது கைடபர்களை சுவாமியாலையும் ஒண்ணும் பண்ண முடியும், ஏன்னா இச்சா மிருத்யு அப்படின்னு வர வாங்கிட்டு இருக்கா இல்லையா. கடைசியில பகவான் பார்த்தானா, ரொம்ப ஆச்சரியமா நீங்க சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு இவாளை தந்திரமா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதி ஆச்சரியமா எனக்கு ஒரு வரம் தாங்கோ அப்படின்னுட்டான். உடனே அவள் ரொம்ப குஷியாயிடுதான், என்ன வரம் வேணும் கேள் அப்படின்னுட்டாள். உடனே அவங்க மரணம் தான் வரமா வேணும்னுட்டாங்க. ஆச்சரியம், இதுலயே வரும்பொழுதே போய் பாதாள லோகத்தை ஒழிச்சு வச்சுட்டாளாம் இந்த வேதத்தை எல்லாம். அவ பெருமாள் ஹயக்ரீவனா இருந்து வேதம் ஜபிக்கிறாராம். இந்த வேத மந்திரம் இவர் ஜபிச்சவன் எங்கடாது, யாரோ ஜபிக்கிறாளே, பிரம்மதேவருக்கு தான் தெரியாதே அப்படின்னு இவா இந்த பக்கம் தேடிண்டு வரும்பொழுது பெருமாள் அந்த பக்கமா போய் ஆச்சரியமா வேதத்தை கொண்டு வந்து பிரம்மதேவிட்ட கொடுத்துட்டாராம். அதுக்கப்புறம் இவாளோட யுத்தம் பண்றார், மது கைடவர்களோட யுத்தம் பண்ணி உங்களுடைய மரணமே வரம், என்ன கேட்டாலும் தனி நிறைய சொல்லிட்டாலும் உங்களுடைய மரணமே வரம்ட்டார். அதுக்கப்புறம் பெருமாள் அவள் அழிச்சார் அப்படின்னு, இதுலயே தொடையடுக்கில் வச்சு அழிச்சார். நிறைய உண்டு மது கைடபாளுடைய விஷயங்கள் நிறைய உண்டு. முக்கியமா சுவாமி ஹயக்ரீவனா வந்து வதம் பண்ணார். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகி, ஞான ரூபம் வேதஸ்வரூபம். அதனாலதான் சரஸ்வதியை தாண்டி வசத்தி அப்படின்னு சொல்றோம். ஞானம் அப்படின்னா ஹயக்ரீவன் தான் அப்படின்னு பெரியவாள் தான் நிரூபணம் பண்ற. அப்படி யான் குதிரை முகத்தோனாக பரிமுகத்தோனாக சில இடங்கள்ல பெரியவா தசவதாரத்துல கல்கிய சேர்க்கறது இல்ல, ஹயக்ரீவனை சேர்த்து விடுறான். ஹயக்ரீவ அவதாரம் தசவதாரத்துல ஞானம் கொடுக்கிறவ அப்படின்றதுனால நிறைய இடங்கள்ல தசவதார பொம்மையிலேயே பார்க்கலாம் குதிரை முகத்தோட தான் சுவாமி இருப்பார். சரியா கல்கினா குதிரை மேல வரவர், குதிரை முகத்துல இருந்தா அது ஹயக்ரீவர், குதிரை மேல வந்தாத்தான் கல்கி. நம்ம எல்லாம் அத்மஸ்யம் கூர்மம் வரா ஹன்ரசிம்மா இது கல்கி அப்படின்னு குதிரை முகத்தை காட்டும், அது கல்கி இல்ல, ஹயக்ரீவன் ஹயவதனம் ஹயவதனன் ஹயக்ரீவன். அப்படி சுவாமிக்கு திருநாமம் நிறைய உண்டு. அப்படி அந்த மது கைடவர்களை அழிச்ச எம்பெருமான், அவர்னால் முடித்திட்ட விளைந்திட்டு எழுந்த மது கைடவர்கள் உழப்பில் வழியார் அவர் பால், அவளை யாரும் ஜெயிக்க முடியாத வைரம் விளைந்திட்டது என்றெண்ணி விண்ணோர் பறவை. ஐயோ என்ன பண்ண போறோம் அப்படியெல்லாம் நடுங்க அவர் நாள் ஒழித்த பெருமான். அவளுடைய ஆச்சரியமான வாழ்நாளம் முடிச்ச ஒருத்தன், அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி, யாருடைய சகாயமும் இல்லாதபடி தானே எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய எம்பெருமான், ஹயக்ரீவ அவதாரம் எடுத்த ஒரு சுவாமி, மது கைடவர்களை வதம் பண்ண சுவாமி, வேதத்தை மீட்டு கொடுத்த சுவாமி, ஞானானந்தமயமான சுவாமி, குதிரமுகமான சுவாமி, ஸ்படிகம் போல வெள்ளவளே இருக்கக்கூடிய சுவாமி, எல்லாருக்கும் ஞானம் தரக்கூடிய ஒருத்தர் தேவேன்னு இங்கு நிற்கிறார். சாதாரண பட்சவன் இல்ல, ஹயக்ரீவ அவதாரம் எடுத்த எம்பெருமான், அவரேதான் அவர் நாள் ஒழித்த பெருமான், முனநாள் வளைந்திட்ட வில்லாலி வல்வால் எயிற்று மலைபோல் அவுணன் உடல் வல்லுகிறாள். வளைந்திட்ட வில்லாலி கைகள் அழகான வில்ல வச்சிருக்கான், வல்வால் எயிற்று மலைபோல் அவுணன், நல்ல பலபலம் ஜலிக்கக்கூடிய பல்லா, நல்ல மலை மாறி சரீரமாம் இரண்ய கசிபுவுக்கு. ஹயக்ரீவ விஷயம் சொன்னார், அடுத்த நரசிம்ம விஷயத்துக்கு வந்துட்டார். டக்குன்னு அங்கே குதிரையிலேருந்து சிங்கத்துக்கு தாவிட்டார். அவ்வளவு அழகா பேர்பட்ட ஹயக்ரீவன் திரும்பவும் இரண்ய கசிபுவுக்காகவே சிங்கமுகத்தோடு நரசிங்கமாக வந்துட்டானான். அவன் நல்ல வில்லெல்லாம் வச்சிருக்கான் இந்த இரண்ய கசிபு, பல்லெல்லாம் நல்ல வெள்ள விளையேறு வெளிச்சமா ஜம்முன் இருக்கான். மலைபோல் அவனன் உடல் வல்லுகிறாள், அழகா வளைஞ்ச ஒரு நகத்தை கொண்டு கிழிச்சு போட்டார். தூளேந்து வந்தவர் சாதாரணப்பட்டவர் இல்ல, ஸ்தம்பேன திருஷ்யதே அப்படின்னு பிரஹ்லாதன் சொல்ல தூணை பிளந்துண்டு வந்தவர். ஹயக்ரீவனா தானே சங்கல்ப மாத்திரத்தினாலே தன்னை குதிரை முகத்தோட சங்கல்பிச்சென்றவர். அப்படி வந்தவர் தானே தன் சங்கல்பத்தினாலே நரசிங்கமா வந்தவன். சங்கல்ப மாத்திரம் தன் சங்கல்பத்தினாலே இவ்வளவு எடுத்துக்கிறவன், மது கைடவர்களை வதம் பண்ணவன், இரண்ய கசிவு கீழ்ச்சி போட்டவன், இப்படிப்பட்டவனுக்கு இந்த கயிறு அறுக்க முடியாதா? இந்த கயிறு அறுக்க தெரியாதா? இந்த கயிறு இல்லாம பண்ண தெரியாதா? ஆழ்வார் சொல்ற, இப்படி ஹயக்ரீவனா வந்தவன், நரசிம்மனா வந்தவன், அலைவன்னை உண்டு ஆய்ச்சியரால் ஆப்புண்டிருந்தவனே. நரசிம்மமூர்த்தி இரண்யகசிபு சரீரத்தை கிழிச்சு போட்டார், தூண பழந்தார்னா, இத்தோடு ஒரு தாம்பு கயிறு தானே, இது அறுத்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆப்போறது? அப்படியே இருச்சு போட முடியாத கண்ணால பார்த்து, ஆனா அது பண்ணலையா? அழகாக அவனுடைய வயிற்றை கிழிச்சு குடலை உருவி மாலையா போன்றவர், குடலையே மாலையா போட்டுவர். இந்த கயிறு அறுக்க முடியலையா அப்படின்னா, யசோதா மாலை ஆசையா கட்டுறா. சரி, கட்டும் போது அப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் மாத்திக்கலாமேன்னா, மருத மரம் முறிச்சு தள்ளின பிறகு கூட அந்த கயிறு அருந்து போகும், அதான் அதிசயம். அழக உரலை இழுத்துண்டு வந்து மருத மரத்தை முறிச்சு தள்ளுறான் பாருங்க, நல்ல கூப்பரன் மணிகிரீவன் தள்ளி விட்டுட்டான் பாருங்க, என்னமோ ஏதோன்னு சத்தம் கேட்டு ஓடி வந்தா, அப்பயும் பார்த்தா மரம் முறிஞ்சு எனக்கு தெரியாது, நான் உரலைத்தான் இழுத்தேன், நான் மரத்துக்கு இந்தண்ட வந்துட்டேன், உரல் வரல, வா வான்னு இழுத்தேன், உரல் முட்டி 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 மரம் முறிஞ்சு விழுந்தது, எனக்கு ஒன்றும் தெரியாது. யசோத வந்து வேகமா பார்த்தாள், அம்மா பாரு நான் கயிறு அறுத்துக்கிட்டேன், நீ கட்டின கயிறு அப்படியே ஜாக்கிரதையா இருக்கு, ஒரு முடி கூட லூஸ் ஆகல, இன்னும் கூட டைட்டா ஆயிடுதான், நீ இழுத்து 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 முடி டைட்டா ஆயிடுதான். நம்ம பக்தியினாலே நாமஜபம் பண்றது எல்லாம் நன்னா திடப்படுத்துறது சுவாமி தன் சங்கல்பத்தினாலே. நான் 10 வருஷமா நாமஜபம் பண்றேன், நன்னா சித்தியா இருக்குன்னு சொல்றது ஒண்ணுமே இல்லை. அது திறப்படுத்தி திருடப்படுத்தி அந்த நாம ஜபத்துல நமக்கு ஒரு ருச்சியை இன்னும் இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறது எம்பெருமானுடைய சங்கல்பம். அப்ப நம்முடைய பக்திய, பகவான் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய, நாம ஜபத்தை இன்னும் பலமாக்கிறது சுவாமி தன் சங்கல்ப மாத்திரத்தினாலே பண்றான், நம்ம பலத்தினாலே இல்லை. டெய்லி கோவிலுக்கு போறோம்னா, நான் டெய்லி கரெக்டா கோவிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு, டெய்லி கரெக்டா கோவிலுக்கு வரும்படியா சுவாமி பண்றா, இல்லாடி போக முடியாது, எத்தனை எல்லாராலையும் போயிட முடியறதா? தன் சங்கல்ப மாத்திரத்தினாலே அப்ப அவர் பண்றா. ஏதோ அசந்தர்ப்பம் கோவில் போக முடியலன்னா கூட, ஐயோ பத்மநாபனை பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு புத்தி வருது பாருங்க. இந்த புத்தி நம்முடைய சத்புத்தினாலே உண்டாகல, பிரபுவனுடைய கிருபையினால அவன் தூண்டான், நீ கோவிலுக்கு வரல இல்லையா, நீ கோவிலுக்கு நீ வரல, வர முடியல, சரி பரவாயில்ல அப்படின்னு அவனே ஒரு சமாதானமும் கொடுக்கான். நல்லா ஞாபகம், எல்லாம் அவன் கிருபையினாலே, அவனொருளாலே, அவன் தாள் வணங்கி, ரொம்ப அழகான வார்த்தை, அவனொருளாலே, அவனொருளாலே, நீ காட்டால எழுந்தோம் அவன் அருளாலே, சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கோம் அவன் அருளாலே, கேட்டிருக்கள் அவன் அருளாலே, இங்க வந்தது அவன் அருளாலே, சொல்ற விஷயம் மனசுல நிக்கர் அவன் அருளாலே, இங்க சொல்ற விஷயம் மனசுல நிக்கும் அவன் அருளாலே, சொல்ற விஷயம் எப்பொழுது ஆயுசு முழுக்க இருக்கும் அவன் அருளாலே. இப்ப பாகவதம் வாசிக்கிறோம், இந்த ஸ்லோகம் தெரியும், கடகடன் வாசிக்கிறோம், அவன் அருளாலே, மறந்து போயிடுச்சுனா அக்ஷரம் திடீர்னு மறந்து போயிடுச்சுனா என்ன பண்ண முடியும், ஸ்லோகம் திடீர்னு மறந்து போயிடுச்சுனா, பாகவதம் திடீர்னு மறந்து போயிடுறோம், அத்தனை விஷயங்கள் மறந்து போயிடுறோம், இதெல்லாம் மறக்காம இருக்குன்னா அவன் உருளாலே. அப்ப இவ்வளவு பெரியவன், ஆச்சரியமா ஹயக்ரீவ அவதாரம் எடுத்தவன், ரிசிம்ம அவதாரம் எடுத்தவன், மது கைடவர்களை வதம் பண்ணவன், இரண்டி கசிப்பு கிழிச்சு போட்டவன், அலைவெண்ணை ஆப்புண்டு இருந்தவன், இவ்வளவு பெரியவன் தாமோதரனா நிற்கிறான். வயிற்றினால் வயிற்றில் கயிற்றினால் கட்டப்பட்டவன் அதானே தாமோதர். இது தாமோதர மாசம், தாமோதர மாசம், கிருஷ்ணனை யசோத கட்டி போட்ட மாசம், கிருஷ்ணன் தன்னதானே கட்டி போடும்படியா அனுகிரகம் பண்ற மாசம் இது, அதான் அர்த்தம். கட்டி போட்ட மாசம், கட்டி போட்ட மாசம்னா யார் பிரார்த்திக்கிறாளோ அவளுக்கு தன்னை கட்டி போடும்படியான ஒரு அனுகிரகத்தை சுவாமி பண்ணிடுவார். அதுக்குதான் தாமோதர மாசம், நீவிளக்கு ஏத்துறது, தாமோதர லீலைய வாசிக்கிறது, இந்த தாமோதர லீலை பாகவதம் டெய்லி வாசிங்கும், ஃபுல்லா வாசிக்கிறோம் இல்லையோ, இந்த தாமோதர மாசத்துல டெய்லி இந்த தாமோதர லீல விஷயங்கள் இருக்கு பாருங்க பாகவதத்துல, அது சம்பந்தமா அந்த விஷயங்களை வாசிங்கோ, அத்தியாச்சரியமா பாசுரங்கள், தாமோதர லீல பாசுரங்கள், தாமோதராஷ்டகம். தாமோதராஷ்டகம் ரொம்ப விசேஷம். தாமோதராஷ்டகம் ஒன்று உண்டு, அதுதான் நான் சொல்ல நினைச்சது. அந்த ஆழ்வார் முந்தினுட்டார் தாமோதராஷ்டகம், அதுவுமே அழகா இருக்கும், ரொம்ப விசேஷமா இருக்கும் தாமோதராஷ்டகம். நம்ம கிருஷ்ண நிறைய சொல்றோம் இல்லையா, மதுராஷ்டகம் மாதிரி தாமோதர அஷ்டகம் ரொம்ப விசேஷம். அந்த தாமோதர அஷ்டகம்லாம் இந்த மாசத்துக்கு அவ்வளவு அழகா செழிப்பாள். எல்லாம் வடக்குல ரொம்ப கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல டெய்லி தாமோதர அஷ்டகம் சொல்லிதான் நெய் தீபமே சுவாமிக்கு ஆர்த்தி காட்டுவான். இஸ்கான்ல எல்லாம் போனா தாமோதர அஷ்டகம் ரொம்ப ஃபேமஸ். கௌடிய வைஷ்ணவ சித்தாந்தத்துல தாமோதர அஷ்டகம் தனி மரியாதை உண்டு. அப்ப அவ்வளவு பெரியவன், அலைந்திட்டவன், அவனனுடல் வள்ளுகிறால் அலைந்திட்டவன், இரண்டிய கசிபுடைய வயிற்றுக்குள்ள கையை விட்டு இப்படி தேடிக்கான எங்கடா குடலை காணமேன்னு. அவன் இப்ப அழகா பானைக்குள்ள கையை விட்டு வெண்ணையை திடீர்னத்துக்கு மாட்டின்னு கட்டுப்பட்டு கிடக்கிறான். உள்ளுக்குள்ள குடலை தேடினவன கட்டி போட்டிருக்கா, இவனும் தேமேன்னு கட்டுப்பட்டு கிடக்கிறான். எங்கானும் இதப்பதோர் மாயம் உண்டு, இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு மாயம் உண்டா? சர்வசக்தன், இத்தனை பெரிய பராக்கிரமம் உடையவன், இவ்வளவு பெரிய எம்பெருமான் தேமேன்னு கிடக்கிறானே, இது எப்படி சாத்தியம்? அவனால மட்டும்தான் சாத்தியம். நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா சும்மா இருக்க முடியறதா சொல்லுங்க. இந்த ட்ரெயின்ல யாராவது ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பா, நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஏதாவது திருவனந்தபுரத்து அட்ரஸ பத்தியோ ஊரை பத்தியோ, சரி அவ பாட்டுக்கு பேசட்டும், சும்மா நடுவில் ஒரு குறுக்கில் ஒரு பாயவும் பாருங்கோ. இப்ப படிச்சவாளோட வியாதி ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பாகவத வாசிக்கு போய் யாராவது தப்பா வாசிட்டா ஒரு பாய் பாய்வேல் பாருங்க, ஒரு பாய்ச்சல், நாலு கால் பாய்ச்சல், இந்த சிங்கம் எல்லாம் மான அடிக்கிறது ஒரு பாயும் மாட்டின பாரு அப்படின்னு. இந்த பாகவத தப்பா அந்த உகான்ற பயமா இருக்கும். நான் பயந்துருக்கேன் முதல்ல எல்லாம் திருவனந்தபுரம் வந்தபோது பயந்துருக்கேன். ஏன் எல்லாம் திடீர்னு கத்துறா, தப்பா தானே வாசிச்சா, அவ்வளவுதானே பாகவதம் தப்பா, ஒரு வாக்கியமோ ஒரு வார்த்தையோ ஒரு அக்ஷரமோ தப்பாயிடுச்சு, இதுக்கு இத்தனை போராட்டமா? சம்பந்தப்பட்ட சுவாமியே சும்மா இருக்க, நரசிம்மரே ஒண்ணும் சொல்றது இல்ல அப்படின்னு நமக்கு பக்தி தூக்கி வாரி போட்டிருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் தப்புக்குதான் இத்தனை ஆர்ப்பாட்டமா? என்னமோ நக்கீரன் கூட்டம் மாதிரியே. என்னடான்னா கொஞ்ச நாளா பாகவத வாசி சீனியர் ஆயிட்டா, என்னமோ ஒரு 7.5 கோடி வருஷமா பாகவதம் வாசிச்சு அதுல கரகடந்து போன மாதிரி. இன்னைக்கும் புஸ்தகம் வச்சுன்னா இப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கும், ஏதோ பாம்பே சந்திர மாதிரி புஸ்தகம் பார்க்காம பாகவதம் தெரிஞ்சாலும் நியாயம். பாம்பே சந்திர பார்த்தோம்னா அவர் புஸ்தகமே இல்லாம பாகம் அது பாட்டு ஓடிட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்க வயதானும் சொன்னாலும் நியாயம். நம்மளே இப்படி வச்சு இப்படி பார்த்துட்டு அதை குண்டு குண்டு அக்ஷரமா வச்சுட்டு இதை பார்த்துட்டு வாசிக்கிற நமக்கே இவ்வளவு. ஆனா இவ்வளவு இருக்கிற எம்பெருமா ஒன்னும் தெரியாத போல நிக்கிற, அது அதிசயம். இதுதான் அதிசயம். பகவான் எல்லாம் தெரிஞ்சவன், சர்வசக்தன், சர்வஜன், தேனேனு கட்டுப்பட்டு கிடக்கிறான். யசோதை கட்டி போடும் அபச்சாரம் ஆயிடுமே எல்லாம் பயப்படுறான். அவன் சொன்னா இது எப்படி அபச்சாரம் ஆகும்? நானே உகந்துதானே கட்டுப்பட்டு கிடக்கிறேன். அப்ப இவ்வளவு வசனத்துக்கு போனாலும் அந்த அன்புன்னு வரும்பொழுது உருகிறானா சுவாமி? அன்புக்குத்தான் வசப்படுறான். பத்துடை அடியவர்க்கு எளியவன், பத்துடை அடியவர்க்கு எளியவன், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்னும் கிடையாது. அதான் ஆழ்வார் சொல்ற, மது கைடவர்களை வதம் பண்றதுக்காக அயக்ரீவனா வந்தவன், இரண்ய கசிபு வதம் பண்றதுக்காக தூண்லேந்து சிங்கபெருமானா வந்தவன், அவன்தான் இந்த கிருஷ்ணன் இங்க தாமோதரனா நிக்க. அவர் யாரையும் கட்ட முடியல, இவனை கட்டி போட்டுடாடே யசோதை அப்படின்னு மயங்கறார். உடனே அடுத்த பாசுரம் ஆழ்வார் அப்படியே மயங்கிட்டு சொல்ற, தளர்ந்திட்டு தளர்ந்திட்டு இமையவர் இமையோர் சரண்தாய் என தான் சரணாய் முரணாய் அவனை உகிரால் பிளந்திட்டு அமரர்க்கு அருள் செய்துகந்த பெருமான் திருமால் விரிநீர் உலகை வளர்ந்திட்ட தொல்சீர் விரல் மாவலியை மண் கொள்ள வஞ்சித்து ஒருமான் குரலாய் அளந்திட்டவன் கண்மின் இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணை உண்டு அப்புண்டிருந்தவனே. இந்த நரசிம்ம அவதாரம்லாம் சில அவதாரம் தொட்டாச்சுன்னா திரும்பி உடனே வெளில வர முடியாது. ஆழ்வாருக்கு அந்த தாக்கம் போகல, நரசிம்ம பகவானை பார்த்து அந்த தாக்கம் போகல. என்னன்னா யசோத கிருஷ்ண கட்டி போடும்போது ஆழ்வார் பார்க்கிற பிரத்யக்ஷத்தை பார்த்துட்டு இருக்கா. இன்று இப்ப யசோத கட்டுறா, ஆழ்வார் ஓரத்துல நின்று பார்த்துனால இன்று 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 அப்படின்றார். இப்ப பாகவதம்னா இன்னைக்கியா, அன்னைக்கு கட்டி போட்டால இன்று நடக்கிறது, கிருஷ்ண சரணம் இன்னைக்கு ஆகிறது, இன்னைக்கு ருக்மிணி கல்யாணம் இதுதான் உண்மை, கஜேந்திர மோஷம் அன்னைக்கு இல்ல இன்னைக்கு நடந்தது, இப்ப நடந்தது, அந்த ஃப்ரெஷ்ஷா என்ன ஞாபகம். ஆழ்வார்கள் எல்லாம் பாருங்க இப்ப நடந்ததுன்னா பாக்கலாம், இப்ப என் கண் முன்னாடி நடக்கிறது. குலசேகர ஆழ்வார் அப்படிதானே, இப்ப ராமாயணம் நடக்கிறதானே, கடகடன் பெருமாளுக்கு நான் சேவகம் பண்றேன், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேன், யுத்தத்துக்கு நான் கிளம்புறேன்னு கிளம்புறா. ராமவதார கதை கேட்டு ஆச்சரியமா, கரதூஷணாதியில ஒரு ராமன் தனியா சண்டை போடுறான்னு உடனே அசிச்சோ சண்டை போடுறான், அதோ நான் போறேன்னு கிளம்புறா. எங்கேயோ திரேதாயுகத்தில் நடந்த விஷயத்தை நான் கலியுகத்துல கேட்கிறேன்னு இல்லையா, இப்ப ராமன் சண்டை போட்டுருக்கான், இப்ப நான் போறேன், அதான் ஆழ்வார் இன்னைக்கு சண்டை, இப்ப கட்டி போடுன்னு யசோத கட்டி போடும் பொழுது ஹயக்ரீவனை கட்டி போடுறதா அவருக்கு தெரியறது. அடுத்த கஷணம் பார்த்தா நரசிம்மனை கட்டி போடுறா. அப்புறம் பார்த்தா தேமேனு கிச்சா போய் உதட்டெல்லாம் பிடிக்கணும், அம்மா பிளீஸ்மா அப்படின்னு கண்ணெல்லாம் கசக்கிண்டு நிக்கிறத. ஓ கிருஷ்ணனை கட்டி போடுறா, இவன் ஹைக்ரீவனாச்சே இவன் நரசிம்மமாச்சேன்னு பார்த்துட்டு கிருஷ்ணனா பார்க்கிறான், அதுதான் அதிசயம். அதனால அந்த நரசிம்மனையே திரும்பி அனுபவிக்கிறார். தளர்ந்திட்டு இமையோர் சரந்தாய் என தான் சரணாய் முரணாய் அவனை உகிறாள், பிளந்திட்டு அமரர்க்கு அருள் செய்துகந்த பெருமான்.